நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
26 மாத கால இடைவெளிக்கு பின்னர் ரிசர்வ் பேங்க் ஆப் ஆஸ்திரேலியா அல்லது RBI எனப்படும் நாட்டின் மத்திய வங்கி நேற்று வட்டி வீதத்தை உயர்த்தி அரசின் செலவினமா அல்லது தனியார் தேவையா தொடர்ச்சியான பணவீக்கத்தை தூண்டுகிறது என்பது குறித்து கடுமையான அரசியல் விவாதத்தை தூண்டியுள்ளது. நிதிநிலையை பாதுகாத்து வெளிப்புற அழுத்தங்களை கருவூல காப்பாளர் சுட்டிக்காட்டும் அதே வேளையில் அரசின் தற்போதைய கொள்கை அமைப்புகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையை தண்டிப்பதாகவும் மாற்று பொருளாதார கொள்கைகளை அரசு புறக்கணிப்பதாகவும் எதிர்கட்சியினர் வாதிடுகின்றனர். இதுகுறித்த செய்தியின் பின்னணியை நியூஜென் கன்சல்டிங் ஆஸ்திரேலேஷியா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் 20 ஆண்டுகளுக்கும் மேலான தொழில்துறை அனுபவமும் கொண்ட எமில் ராஜா அவர்களின் கருத்துகளுடன் எடுத்து வரும் நான் குலசேகரம் சஞ்சயன். Do you want the good news or the bad news? என்று வைத்தியர்களிடம் சில சமயங்களில் கேட்பதுண்டு. இதற்கு மிகவும் பொருத்தமான தமிழ் பதம் எனக்கு தெரியவில்லை. முதலில் நல்ல செய்தியை சொல்லட்டுமா இல்லை மோசமான செய்தியையா என்று கேட்பது ஓரளவு பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நல்ல செய்தி என்னவென்றால், நாட்டின் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் கடந்த 2025 ஆண்டு ஒப்பீட்டளவில் நல்ல நிலையில் தான் முடிவடைந்தது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி காண தொடங்கியுள்ளது. அரசு செலவிடுவதால் பொருளாதாரம் காணும் வளர்ச்சி குறைந்து வருகிறது. இவை இரண்டும் வரலாற்று ரீதியாக வலுவான வேலைவாய்ப்பு சந்தையை உருவாக்கியுள்ளது. ஆனால் நல்ல செய்தி அத்துடன் முடிவடைந்து விடுகிறது. மோசமான செய்தி என்னவென்றால், ரிசர்வ் பேங்க் ஆப் ஆஸ்திரேலியா அல்லது RBA எனப்படும் நாட்டின் மத்திய வங்கி நேற்று வட்டி விகிதத்தை உயர்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாது, அதன் கணிப்பில் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் சூழ்நிலை உள்ளது என்று கூறியுள்ளது. அதனால் மேலும் 2 முறை அல்லது அதற்கு மேற்பட்ட தடவைகள் வட்டி விகிதத்தை RBI உயர்த்துவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்று எதிர்வு கூறுகிறது. அப்படி நடந்தால் மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்படலாம். எதிர்காலத்தில் வளர்ச்சியில் கூர்மையான சரிவு ஏற்படும். மக்களின் நுகர்வு வீழ்ச்சி காணும். வீடுகளில் முதலீடு செய்யப்படும் தொகை குறையும். மற்றும் வேலையின்மை வீதம் 2028 ஆண்டின் நடுப்பகுதி வரை நிலையாக உயரும் என்று RBA அதன் காலாண்டு பணவியல் கொள்கை அறிக்கையில் கோடிட்டு காட்டியுள்ளது. அப்படியிருந்தும் பணவீக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படாது. சமீபத்திய கணக்குகளின்படி அடிப்படை பணவீக்கம் அடுத்த ஆண்டு நடுப்பகுதி வரை ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். மேலும் 2028 ஆண்டின் தொடக்கத்தில் மட்டுமே RBA விரும்பும் அளவிற்கு இருக்க தொடங்கும். எதிர்காலம் குறித்த பலரது பார்வையில் பல ஊகங்கள் கணக்கில் கொள்ளப்படுகின்றன. RBIயின் எதிர்காலத்தில் என்ன நடக்கக்கூடும் என்பதும் புதிரான ஊகங்களின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டுள்ளன. அந்த அனுமானங்களில் ஒன்று வட்டி வீத மாற்றமும் அதன் அளவும். இயற்கையாகவே RBA அதன் சொந்த மதிப்பீடுகளை பகிரங்கப்படுத்தாது. ஏனெனில் எதிர்காலத்தில் வட்டி வீதத்திற்கு என்ன நடக்கும் என்பதை முன்னரே அறிய தருவதாக அமைந்துவிடும் என்று RBA குற்றம் சாட்டப்படலாம். அதற்கு பதிலாக RBA பணச்சந்தைகளிலிருந்து சராசரி வட்டி வீத கணிப்புகளை சேர்க்கிறது. அடிப்படையில் எதிர்காலத்தில் வட்டி வீதங்களை RBI எவ்வாறு நிர்ணயிக்கும் என்பதை கணிக்க அது என்ன செய்யக்கூடும் என்பது குறித்த வெளியாட்கள் பகிரும் ஊகங்களை பயன்படுத்துகிறது. அதனால்தான் இந்த முன்னறிவிப்புகள் நம்ப முடியாத அளவிற்கு மோசமானவையாக இருக்கின்றன. RBA எதிர்பார்த்ததை விட நாட்டின் பொருளாதாரம் 2025 ஆண்டின் முடிவில் மிகவும் வலுவான நிலைக்கு உயர்ந்தது. முன்னர் எதிர்பார்த்ததை விட வளர்ச்சி மிக வேகமாக அதிகரித்தது மட்டுமன்றி வேலைவாய்ப்பு சந்தையும் வலுவாக இருந்தது. அதிகாரப்பூர்வ தரவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றாலும் கடந்த ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2-3% இருக்கும் என்று RBI எதிர்பார்க்கிறது. இது முன்னர் கணிக்கப்பட்ட 2% விட அதிகம் என்பது நோக்கத்தக்கது. அந்த எதிர்பாராத ஏற்றம் கடந்த ஆண்டு 3 முறை வட்டி வீதம் குறைக்கப்பட்டதன் விளைவாக மட்டும் ஏற்படவில்லை. அதன் விளைவு இன்னமும் சரியாக வெளிப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதே RBIயின் நோக்கமாக கருதப்பட்டால் மேலும் வட்டி வீத உயர்வுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாததாக தெரிகிறது. அதன் முதல்படியாக நேற்று வட்டி வீதத்தை கால் வீதத்தால் அதிகரித்து தற்போதைய கேஷ் ரேட் 3.85% RBI உயர்த்தியுள்ளது. அதிக வட்டி வீதங்கள் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மற்றும் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ஆண்டு இறுதிக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1.8% அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் 1.6% குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் மீண்டும் தற்போது சுமார் 3.1% வளர்ந்து வரும் வீட்டு நுகர்வு இந்த ஆண்டு இறுதிக்குள் 2.1% குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வேலையின்மை 2028 நடுப்பகுதி வரை சுமார் 4.6% சீராக உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வட்டி வீதங்கள் ஆஸ்திரேலியர்களை ஏன் கடுமையாக பாதிக்கின்றன? விளக்குகிறார் நியூஜென் கன்சல்டிங் ஆஸ்திரேலேஷியா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் 20 ஆண்டுகளுக்கு மேலான தொழில்துறை அனுபவமும் கொண்ட எம்எல் ராஜா.
முதலில் இந்த உயர்வின் காரணம் பணவீக்கம் மீண்டும் அதிகரித்திருப்பதை காட்டுகின்றது. December 25 பணவீக்கம் 3.8% உயர்ந்திருக்கிறது. இது ரிசர்வ் வங்கி எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கின்றது. ஆர்பிஐவின் ப்ரிஃபர்ட் ட்ரிம் ரேட் கூட இன்ஃப்ளேஷன் 3.3% இருந்தது. இது வங்கியின் எதிர்வு கூறலே ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைக்கு எடுத்துச் சென்றிருக்கிறது. ஆனால் ஆர்பிஐ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துள்ளது. பணவீக்கம் குறையாமல் இருந்தால் கடைசியில் மக்களுக்கு அதிக விலை சுமையாக மாறிவிடும். இந்த செய்தி மோகேஜ் வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஆர்பிஐவின் இந்த கருத்து ஒரு தற்காலிக வழி, நீண்டகால நன்மை என்ற கருள் பொருளின் அடிப்படையில் இருக்கின்றது.
சில பொருளாதார வல்லுநர்கள் இது ஒரு அசாதாரண நடவடிக்கையாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர். மீண்டும் எம்எல் ராஜா.
ஆர்பிஐ கணிப்பின்படி வீட்டு சந்தை இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கின்றது, ஹீட்டட் அப்பாக இருக்கின்றது. வேலைவாய்ப்பு சந்தை தளரவில்லை. மக்கள் செலவீட்டிலும் ஆக்டிவிட்டி இன்னும் அதிகரித்திருக்கின்றது. டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் விடுமுறை காலங்களில் எமது நுகர்வுக்காக நாங்கள் செய்தும் செலவுகள் மிகவும் அதிகரித்திருக்கின்றது.
மேலும் இருக்கப்படும் என்ற வெறும் அச்சுறுத்தல் மட்டுமே செலவினங்களை கட்டுப்படுத்தவும் எதிர்கால வட்டி வீத உயர்வை தடுக்கவும் போதுமானதாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். விளக்குகிறார் எம்எல் ராஜா.
இந்த வட்டி வீத அதிகரிப்பின் நீண்ட காலத்தில் என்ன பயன் இருக்கின்றது என்று பொருளியலாளர்கள் கருதுகிறார்கள் என்றால், பணவீக்கத்தை 2% அல்லது 3% டார்கெட்டுக்குள் மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக, இது ஒரு பொருளியல் கருவியாகத்தான் இந்த ரிசர்வ் வங்கி இந்த வட்டி வீதத்தை அதிகரிப்பதன் மூலம் இந்த நாளாந்த செலவுகளையும் பணவீக்கத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கின்றது. இந்த முயற்சி ஒரு நீண்ட கால செயற்பாடாக இருக்கின்றது. இந்த வட்டி உயர்வு சிலருக்கு கஷ்டமாக இருந்தாலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் எங்களுடைய நாளாந்த அத்தியாவசிய செலவுகள், அதே போன்று மெடிக்கல், கிராசரிஸ் போன்றவற்றின் செலவுகளை மட்டுப்படுத்தக்கூடிய, கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அளவுக்குள் வைத்திருக்கத்தான் இந்த ரிசர்வ் வங்கி இந்த காரியத்தை செய்திருக்கின்றது. இது பெரும் சுமையாக மாறிவிட்டால், இந்த விலை வாசிகள் அதிகரித்து சென்றால், இது நீண்ட காலத்தில் எமது நுகர்வோருக்கு, எங்கள் அனைவருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கருத்துடன் ஆர்பிஐ எடுத்திருக்கும் இந்த முடிவு ஒரு ஷார்ட் டேர்ம் பெயினாக இருந்தாலும் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கு இது சிறப்பாக இருக்கும் என்று பொருளாதாரத்தை சீராக்கும் ஒரு நோக்கிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று பொருளியலாளர்கள் கருதுகின்றார்கள்.
அரசின் செலவு பணவீக்கத்தை தூண்டி தனியார் துறையை நெறித்துவிடும் என்ற கவலைகள் இருந்த போதிலும், பணவீக்கத்தின் முதன்மை இயக்கியாக தனியார் தேவையைத்தான் ஆர்பிஐ அடையாளம் காட்டுகிறது, அரசின் செலவினத்தை அல்ல என்று நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சியின் இடையூறுகளுக்கிடையே கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் கூறினார்.
Even though today's decision was expected, it doesn't make it any easier for people who are already under pressure. I think I've made that really clear. And we don't just acknowledge that, we're acting on that as a government collectively. We're acting on that with cheaper medicines and tax cuts, more bulk billing, student debt relief and the like. Now, if those opposite really cared about the pressure on people around this country, they would have supported that cost of living help.
ஆர்பிஐ அறிக்கையில் அவ்வாறு கூறப்படாத போதிலும் பணவீக்க பிரச்சினைக்கு அரசின் செலவினங்களே காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சூசன் லீ வலியுறுத்தினார்.
Australians are struggling even more with the cost of living crisis. This is Labor's cost of living crisis. When Labor spends, prices rise and Australians pay. And I've been speaking to a lot of mums, and I know my colleagues have. And as they look at the expenses of going back to school last week and this week, and they're staring straight down the barrel of possibly more interest rate rises.
அரசும் எதிர்க்கட்சியும் இப்படி கருத்து மோதலில் ஈடுபட்டிருந்த அதே வேளை, தெருக்களில் மக்கள் தமது விரக்தியை, பொருட்களின் விலையேற்றம், வீடு வாங்க முடியாத நிதி நிலைமை போன்ற தமது விரக்தியை இவ்வாறு வெளிப்படுத்தினார்கள்.
I'm going to do my grocery shopping now, and yeah, I've got to watch every penny. I'm not in the market at the moment, and I probably won't be entering it for a long time.
I believe in the future our kids can't buy a house. it's going to be like a rental system. Even if it's a buying, all their life they're going to pay it. They're not going to have life. Even if I'm working, they're saying $125,000 or $160,000. How are you going to pay the loan?
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.